SBS தமிழ்.
சரி, இப்போ தேர்தலை எடுத்துங்களா, இப்போ தேர்தலை எடுத்துக்கிட்டால் கூட இப்போ வந்து ஒரு தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு அல்லது தேர்தலில் வந்து மக்கள் இப்போ வாக்களிக்கிறதுக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை வந்து அவங்க ஜாதி பார்ப்பான் அல்லது வந்து காசு வாங்குவாங்கிற நிலைமையில தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொள்கையை பார்த்து அவங்க வாக்களிப்பாங்க, கொள்கையை பார்த்து உங்கள் கட்சி மீது வந்து அவர்களுக்கு ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும் அப்படின்னு எப்படி நம்புறீங்க?
நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து எட்டிலிருந்து பார்த்து தூரத்துலேருந்து டெலஸ்கோப்பை வச்சு அவங்கள வந்து ஆளுடம் பார்க்கறதோ அல்லது அவங்கள்ட்ட எங்களுக்கு ஓட்டு போடுன்னு வேண்டுகோள் வைக்கிற அளவும் நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெர்லைட்னா தூத்துக்குடி மக்களோட, நெடுவாசல் மக்களோட, இப்படி என்எல்சிக்காக நல்ல எடுக்கிற அந்த மக்களோட, மாணவர்களோட, விவசாயிகளோட, மீனவர்களோட அந்த மக்களோட நின்று தான் போராடுறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எல்லாம் பறிபோன நிலையில் இனி எதிர்காலமும் இல்லை, நாம குடியிருக்கிற இந்த இடமும் இல்லை, நம்மளுடைய வாழ்வியலும் இல்லை, நம்ம தலைமுறை தலைக்க முடியாதுங்கிற அளவுக்கு வலி சுமந்து கிடக்கிற இந்த மக்கள்கிட்ட இனி வேற நம்மளுக்கு அரணாக உண்மையாக நிக்கிற ஆள் யாருங்கிறது தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. யாருமே இல்லைங்கிற நிலையிலதான் திருடியா கொள்ளை எடுத்திருக்கியா கொடுத்துட்டு போன்ற ஒரு நிலை இருக்குது. ஒழிய இந்த நிலை மாறும்னு நாங்க உறுதியா நம்புறோம்.
எப்படி நம்புறீங்க? அதான் எனக்கு புரியல கௌதமன் அவர்களே. அதாவது இப்ப நீங்க கூடங்குளத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டெர்லைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த தொகுதி மக்களே காலங்காலமாக வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. எந்த கட்சி வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்ததோ அதே கட்சிக்கு வந்து அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து போராடவும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பின்னணியில் நீங்கள் போராடி இருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறீங்க, மெரினா புரட்சியில் வந்து உங்கள் பெயர் வந்து பலமாக பேசப்பட்டது, எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து மக்கள் கொள்கை ரீதியாக வாக்களிப்பாங்க அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு தான் எனக்கு புரியலை.
இல்லை, நீங்கள் அதில் தான் அதில் வந்து அயற்சி அடையவே கூடாது. இதில் வந்து தோல்விகள் வரலாம், ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து சோர்ந்து போயிட்டா ஒருபோதும் இந்த இடத்தை மீட்டெடுக்கவே முடியாது. நீங்கள் அவனுகிட்ட இருக்கிறதுல மொத்தத்தையும் உருவிக்கிட்டு கோமணம் கூட இல்லாத நிலையில அவன் கையேந்து தான் செய்வான். அவன் கையேந்துறதுல கோவப்பட்டு கூட எனக்கு கொடுக்க வேண்டியதை குடுறான்னு சொல்லுவான். ஏன்னா அந்த அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தது 50 ஆண்டுகளாக ஆண்ட இந்த கட்சிகள். அதனால அவனுக்கு தெளிவை உணர்த்தி இனி எதிர்காலத்துல இப்படி ஒரு இனம் இருந்ததற்கான சுவடே இல்லாம செஞ்சிட்டு இருக்கிற இந்த உண்மையான நிலைய, உக்கிரமான நிலைய அவங்களுக்கு உணர்த்தி இப்ப நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க கிட்ட கையேந்த 5000 ரூபா வாங்கினா நீ உன் வீட்டை மட்டும் அடமானம் வைக்கல, உன் நாட்டையே அடமானம் வைக்கிறேங்கிற தெளிவை உருவாக்கணும். அது வழி சுமந்ததுதான், அதை செஞ்சுதான் ஆகணும். ஒரு சாமானியனும் காசு வாங்குறான், ஆனா நம்மளுக்கு தலைமையேற்றவர்கள் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போதும் சரி நம்மளுடைய தமிழ் குடியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து நம்மளை அழிச்ச கட்சிகளோட முறவாசல் செய்யறதுக்குதான் இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்து பிச்சை போட மாட்டாங்களா, சீட்டையும் நோட்டையும் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆக அவர்கள் ஏற்கனவே செஞ்ச தப்பையும் இப்போது செய்யற தப்பையும் நாம எதிர்காலத்துல பண்ணக்கூடாது. ஆனால் நிச்சயமா இது மாறும்.
இப்ப நீங்க சொல்ற அந்த முன்னோர்களுக்கு இதையே நான் வர்றேன். இப்ப வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா, அதாவது பிக்கஸ்ட் ரிஃபார்ம் அல்லது அந்த சமூக சீர்திருத்தம் செஞ்சதுல மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய தலைமைங்கிறது பெரியார். அவர் வந்து ஒன்று கட்சி ஒன்றும் தொடங்கலை, அவர் இயக்கம் தான் நடத்தினார். இயக்கம் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடிஞ்சது. இப்போ அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு கட்சி தான் தீர்வு, அரசியல் கட்சி தான் தீர்வுங்கிறது இல்லையே, ஏன் நீங்கள் இயக்கமாகவே தொடரக்கூடாது?
இல்லை, இங்கே இயக்கம் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால இங்கே யதார்த்தமான நிலைமை, இப்போது இருக்கிற நிலைமை உங்களுக்கு புரியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இங்கே ஏற்கனவே இருக்கிற இயக்கங்கள் அந்த காலகட்டத்தில் செய்யும் போது அரசாங்கம் அதுக்கு மதிப்பு கொடுத்தது. ஏன் அந்த போராட்டத்தை அவங்க அங்கீகரித்தாங்க அல்லது அந்த அவங்க வைக்கிற கோரிக்கையை குறைஞ்சபட்சம் நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு எந்த இயக்கத்துக்கும் இங்க மரியாதை இல்லை. அந்த இயக்கத்தை ஒடுக்கிறதுக்கும் அடக்கிறதுக்கும் அவங்க மேல பொய் வழக்கு போட்டு சிறையில தள்ளுறதுக்கும் இப்ப இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாத நடந்துக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன குழுன்னு நினைக்கிறாங்க, அதுல இருக்கிற நேர்மையை பார்க்கல. அப்படி ஒரு இயக்கமா நாங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற சூழல்லே என் மேல நான் சிறைக்கு போகும்போது 6 வழக்கு, வெளியே வரும்போது 20 வழக்கு, உள்ளே வெளியே இல்லாத நிலையில மேல கிட்டத்தட்ட ஒரு 13 வழக்கு பாயுதுன்னா நீங்க பாத்துருங்க. அதனால இது ஒரு பெரும்படையா மாறி ஒரு அரசியல் இயக்கமா அரசியல் சக்தியா உருவெடுத்தா மட்டும்தான் ஒருவேளை யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஆக அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை அரசு தான் உருவாக்குது.
அப்படி இல்ல, இப்ப வந்து நான் இப்ப சொல்றேன், இப்ப உதயகுமார் எடுங்க, அவர் வந்து சமூக அரசியலை தான் முன் வச்சாரு, ஆனா மக்கள் வந்து அவருக்கு வாக்களிக்கல. அதுல வந்து அப்துல் கலாமை முன் வச்சு வந்து பொன்ராஜ் போட்டிட்டாரு, அவரை வந்து நிராகரிச்சாங்க. அதுதான் வரலாறு. அதனால வந்து இயக்கமாக
சொல்றேன், நீங்க சிறு குழுவாக இருந்தா அதுதான்
இல்ல, அவங்களும் அரசியல் கட்சியாக துவங்குறாங்க தானே, அவன் வெற்றி பெற முடியல இல்லையா?
இந்த அரசியல் கட்சி துவங்கிறதுங்கிறது உங்க பார்வையில நீங்க அங்கிருந்து பார்க்கும்போது நீங்க அது ரெண்டு விஷயம். நான் நேத்து ஐயா உதயகுமார் அவர்கள் இங்க வந்து இருந்தாங்க. நீங்க அரசியல் கட்சியை வந்து ஒருத்தர் பொன்ராஜ் அவர்கள் இங்க சென்னையில இருக்காரு, அவர் வந்து நாகர்கோவில்ல இருக்காரு. நாகர்கோவில்ல இருக்கிறவரு சென்னைக்கு வராம ஒன்னும் செய்ய முடியாது ஒண்ணு. ஆனால் நீங்க அரசியல் கட்சியை தொடங்கறதுக்கு வெறும் கொள்கையும் கோட்பாடு மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு ஒரு தனி ஆளுமை வேணும். அப்படி ஆளுமை அவர் இல்லையா என்னன்னு கேட்டா அது பரிசீலனைக்கு உரியது. அதுதான் யதார்த்தம் நான் சொல்றேன், நான் நேரடியா பழகிட்டு இருக்கேன். பொன்ராஜை பொறுத்த வரைக்கும் கூடங்குளம் தேவைங்கிறாரு, நியூட்ரினோ தேவைங்கிறாரு. அப்ப இவர் வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கு ஒரு உதவியாளரா இருந்ததுனால இவருடைய போக்கு அப்படி இருக்குது. ஆக இங்க வந்து நீங்க ஒரு கட்சிய உருவாக்கி எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு சவால் மிகுந்தது, ஒரு ஆளுமை மிக்கது. இங்க நல்லக்கண்ண ஐயாவை தாண்டின ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில இல்ல, உலகத்திலேயே இல்ல. ஆனால் அவரை ஒரு தொகுதியில நிக்க வச்சீங்கன்னா ஏன் அவர் படுதோல்வி அடைகிறாரு? அதுக்கான ஆளுமைங்கிறது வேற, அறிவு தெளிவு இதெல்லாம் தாண்டின ஆளுமைங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. அவங்களை ஒப்பிட்டு என்ன சொல்றது, என்ன ஒப்பிட்டு அவங்களையோ இன்னொருத்தர சொல்றது பொருந்தாது. நாங்களும் வியூகத்தோட புறப்படுறோம், எங்களுக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு தாய் போன்ற ஒரு ஒரு தாய் கோழியை போன்ற தன் குஞ்சுகளை கொத்த வந்தா அது சீறி பாஞ்சு வலிமை மிக்க பருந்தை எப்படி துரத்துதோ அது போல எங்கள் மண்ணை இனத்தை மொழியை கலை கலாச்சாரத்தை பண்பாட்டை உரிமையை காப்பாற்றுறதுக்கான ஒரு பெரும் உத்வேகத்தோட ஒரு பெரும் வலிமையோட வியூகத்தோட நாங்க நிக்கிறோம் நினைக்கிறோம், அதுக்கான செயல்பாடு செய்யறோம். ஆக எது வேணாலும் நடக்கலாம், எது நடந்தாலும் எவராக இருந்தாலும் எமனாக இருந்தாலும் அப்புறப்படுத்துற அந்த துணிச்சலும் எங்களுடைய செயல் திட்டமும் தான் இன்னைக்கு கண்ணு முன்னாடி எங்களுடைய பயணத்தை தொடர வைக்குது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர், சமீபத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பேரரசு என்ற புதிய கட்சியை துவக்கியிருக்கும் திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்கள்.
சரி, இப்போ ஒரு கட்சி நடத்துறதுன்னா பல லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் நிதி தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் பின்னணியில் எப்படி வந்து இப்போ தமிழ் பேரரசு கட்சியை நடத்த போறீங்க, அதுக்கு எங்கே இந்த நிதி வருது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா அதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட இருக்கு?
நாங்கள் இப்போதான் தொடங்கியிருக்கோம். இப்போ கோடிகளை வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் திருமணம் பண்றாங்கன்றது இல்லை, ஒரு பைசா இல்லாதவனும் திருமணம் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய உடல் உழைப்பு நாளைக்கு என்னன்னு தெரியாது, அதுக்காக அவன் கல்யாணம் பண்ணாம இல்லை. அவனுடைய நம்பிக்கை, என் குடும்பத்தை நான் மிக அற்புதமா நடத்துவேன், என் மனைவியை நான் பார்த்துக்குவேன், நாளைக்கு என் பிள்ளைகள் இருந்தால் அதை பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது தான், அதுதான் ஆளுமை, அதுதான் ஆண்மை. இப்போ என் மண் மேலையும் என் இனத்தின் மேலையும் பெரும் பற்றி வச்சிருக்கிற நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் நாங்கள் செய்யும் போது நாங்கள் சிலர்கிட்ட கேட்போம், இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றது இல்லை. இன்னொன்று, யாருக்காவது ஒருத்தருக்கு கையை காட்டி விடுவாங்க, சில பேர் அவங்களா வந்து உதவி செய்வாங்க. இப்ப நாங்க இப்படி ஒரு வேலையை செய்யறோங்கும் போது, இந்த மண்ணுக்கு அரணாக நிற்கிறோங்கும் போது, இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எங்களுடைய தமிழர்கள் எங்களுக்கு அரணாக நிற்பார்கள்ங்கிற நம்பிக்கை இப்பதான் நாங்க தொடங்கியிருக்கோம். நாங்க அதுக்கு ஒரு பெரும் உதாரணமா சொல்றது என்னன்னா, ஜல்லிக்கட்டுக்காக 10 லட்சம் 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அந்த பீச்சில் இருந்தோம். 3 வேளைக்கும் எங்களுக்கு 15 லட்சம் 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு வந்தது, தண்ணி வந்தது, பிஸ்கட் வந்தது, எல்லாமே வந்தது. எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இது இதுவரைக்கும் ஆய்வுக்குட்பட்டது, ஆராய்ச்சிக்கு உட்பட்டது, ஆனால் வந்தது. எப்படின்னா, அறம் சுமந்த நேர்மையான ஒரு செயல்பாடுன்னா தமிழர்கள் மட்டுமல்ல மனிதன் சுமந்தவர்கள் அத்தனை பேர் வந்து நிற்பாங்கிறதா இன்னும் இந்த உலகத்தினுடைய பேரழகா இருக்கு. அதனால நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் செய்யறத நாங்கள் ஓடுறத நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு நிற்க வேண்டியவர்கள், பாதுகாக்க வேண்டியவர்கள், எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டியவர்கள், உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க 100% செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறோம்.
கௌதமன் அப்படின்னா அவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் என்கிற பின்னணி தான் வந்து ரொம்ப முன்னால் தெரியுது. இப்போ பொதுவாக வந்து இப்போ தமிழக அரசியலில் இருக்கிற ஒரு ஒரு அம்சம் எப்படின்னா, திரைப்படத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்துடுறாங்க. அது எம்ஜிஆர்லேருந்து தொடங்கி ஜெயலலிதா, கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த்னு சொல்லிகிட்டே போகலாம். கௌதமன் அப்படிங்கிறவரும் திரைப்படத்துலேருந்து தான் வர்றாரு, இதை எப்படி பார்க்குறீங்க?
நான் திரைப்படத்திலேருந்து வர அப்படின்னு சொல்கிறதுங்கிறது, திரைப்படத்துறையிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நடத்தின போராட்டம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய பாரம்பரியமான மரபு சார்ந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. அதாவது முதல் முறையாக எனக்கு பேர் வைச்சதுங்கிறதே தந்தை பெரியார். முதல்ல எங்க அப்பா திராவிட கழகத்திலிருந்து கம்யூனிஸ்டுக்கு மாறுறாரு. மாறும்போது எனக்கு வந்து என்னுடைய அதாவது என்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு நான் முதல் கால் சட்டையாக போட்டதே கம்யூனிஸ்ட் கொடி தச்சது போக மீத நீந்த துணி தான். அது வரைக்கும் நான் துண்டுதான் கட்டிட்டு இருந்தேன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தோம். 24 மணி நேரமும் ஃபுல் டைம் கம்யூனிஸ்டா இருந்த ஒருத்தருடைய மகன் தான் நான். எங்க அப்பா ஒரு பெரிய போராளி, எங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் போராடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக எங்க அம்மா தாலி இந்த மஞ்சள் கயிறுல கிடந்தது அதை கேட்டிருக்காரு. அதை தருளன்னொடனே தூங்கிட்டு இருக்கும்போது அறுத்திட்டு போயிட்டாரு. ஆக மனைவி தாலியை கூட அறுத்துட்டு போய் ஒரு கூட்டம் நடத்தின ஒரு கம்யூனிஸ்ட்வாதியுடைய மகனாக தான் நான். என்னுடைய 13 வயசுல தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாளுடைய உயிர் நண்பர் எங்க அப்பா. அந்த காலகட்டத்துல அங்க நடந்த அந்த போராட்டங்கள்ல தேடப்படும் குற்றவாளியாக இருந்ததுல என்னுடைய தந்தையும் ஒருத்தர். அப்படிப்பட்ட காலத்துல தமிழரசன் எங்கன்னு எங்க வீட்டை சுத்தி போலீஸை நிரப்பி நடுராத்திரில எங்க அப்பாவையும் அடித்து எங்க அம்மாவையும் அவமானப்படுத்தி என்னையும் எங்க அம்மாவை திட்டும் போது நான் கேட்கிறேன், எப்படியா ஒரு ஒரு எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்க அம்மாவை வாடி போடின்னு பேசுற, ஏன்னா நீ தானே சோறு போட்டிருப்ப சொல்லுடிங்கிறான் அந்த அதிகாரி. சுத்திக்கா சிமனி விளக்கு இருக்கிற ஒரு கூரை வீடு. அப்ப நான் கேக்குறேன், எப்படியா நீ எங்க அம்மா அப்படி பேசுற, மரியாதையா பேசுனா என்னையும் சேர்த்து அடிக்கிறான் காதோட. அப்படி தூக்கிட்டு போய் என்னையும் எங்க அப்பாவையும் வச்சு நான் ஒரு ராத்திரி முழுக்க சுத்திர வகை திட்டக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல. இது நடந்தது 13 வயசு. இப்படித்தான் இந்த இந்த எங்கள் இனத்துக்காக எங்க அப்பா அம்மா அல்லது அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் இவங்க எல்லாம் போராடின போராட்டம் எதுக்காக போராடினாங்க, ஏன் அடித்தாங்க, ஏன் அவங்களை தேர்ந்தாங்க, இதோட வந்துதான் அந்த சந்தனக்காடு படைப்பு படைக்கிற ஒரு இனமும் மனமும் சேர்ந்த வரலாறு. இப்படி ஒவ்வொரு படைப்பா படைக்கிற ஆவணப்படங்கள் படைக்கிற அப்பெல்லாம் என்னை யாருன்னு நான் காட்டிக்கிட்டதே இல்லை. ஆனால் வீர தெரிவுக்கு பிறகு நேரடியாக எங்கள் இனம் சிதைக்கப்படும் போது நேரடியா படைப்பும் செஞ்சுக்கிட்டு போராட்ட காலத்துக்கும் வர. ஆக நான் இன்னைக்கு அரசியலுக்கு வர்ற வந்ததுங்கிறது ஏதோ சினிமாவுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் பேரு வெளியே தெரிஞ்சது அதனால வந்தேங்கிறது இல்லை. எல்லாருக்கும் சொல்லப்படுகிற இந்த இதுங்கிறது எனக்கும் பொருந்துமாங்கிறது கேட்கிறவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் அவங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். எல்லா வழிகளையும் சுமந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்து இறுதி கட்டத்துல 20 என் தந்தை என் கூடவே இருந்தாரு. எப்படி ஒரு நாள் நடுராத்திரில என்னையும் எங்க அப்பாவையும் அடித்து இழுத்துட்டு போனாங்களோ அது போல எங்க அப்பா முன்னாடி இப்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரியே கைது ஒரு நடுராத்திரில. அப்ப எங்க அப்பா சொல்றாரு, போட போராளிக்கு இந்த மண் மேல பற்று வச்சு உனக்கு இதெல்லாம் நடக்கிறது போயிட்டு வா அப்படிங்கிறாரு. என் மனைவி நின்று அழுதுட்டு இருந்தா எப்படி அன்னைக்கு எங்க அம்மா நின்று அழுதாங்களோ அது போலவே. அப்படித்தான் இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் எங்கள் மண்ணுக்கு எந்த ஒரு அத்துமீறல் வந்தாலும் என் இறுதி காலம் வரைக்கும் நின்று காக்குற பணியைத்தான் நான் செய்ய போறேன். ஆக எல்லாத்துக்கும் சொல்ற அந்த நீதி எனக்கு பொருந்துமா இல்லையாங்கிறது இதுக்கு இதான் பதிலாக இருக்கும்.
மிக்க நன்றி கௌதமன் அவர்களே. நீங்கள் துவங்கி இருக்கும் தமிழ் பேரரசு கட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.